بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிக்குரிய நேரமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்படுகின்ற ஒரு உயரிய ஒரு சபையில் நம் அனைவரையும் அவன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இன்றைய நமது இந்த மார்க்க வகுப்பிலே இஸ்லாத்தை ஏற்ற சில நபித்தோழர்களுடைய அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பின்னணியாக இருந்த நிகழ்வுகளை நாம் இன்று இந்த வகுப்பினூடாக உங்களுக்கு நினைவுபடுத்தவிருக்கின்றோம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு உலக வாழ்வில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம்தான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாக்கியத்தை ஒருவன் அடைந்து கொண்டால் அவன் மறுமையில் எல்லா பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரனாக அவன் மாறுகிறான். இவ்வுலகிலும் அவன் ஒரு நிம்மதியான வாழ்வை வாழ்வான். எவர் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் எல்லா பாக்கியங்களையும் இழந்தவனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது, அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாமி فهو على نور من ربي. அதாவது ஒருவருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்துவதென்பது அவனுடைய பிரகாசத்தில் நின்றும் ஒளியில் நின்றும் உள்ளது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே ஒருவருடைய உள்ளம் இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்தப்படுதல் என்பது அது நூர், பிரகாசம். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தினூடாக சொல்கிறான். இந்த பிரகாசம் தான் இஸ்லாம். அதேபோன்று குர்ஆனில் மற்றும் ஒரு இடத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போது ஓதிக்காட்டிய வசனம் 39வது அத்தியாயத்துடைய 22வது வசனம். அதேபோன்று 24வது அத்தியாயத்துடைய 40வது வசனத்தில் சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், வமல் லம் யஜ்அல் இல்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அவனுக்கு பிரகாசம் என்பது கிடையாது, ஒளி என்பது கிடையாது. அல்லாஹு தஆலா இங்கே பிரகாசம் என்பது பிரகாசம் என்று சொல்வது அவனுடைய தீனை, மார்க்கத்தை. என் அருமை சகோதரர்களே, நபித்தோழர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில நபித்தோழர்களுடைய அந்த நிகழ்வுகள், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், அதைத்தான் நாம் இந்த உரையினூடாக பார்க்கவிருக்கின்றோம். அதில் முதலாவதாக நாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நிகழ்வை பற்றி வருகின்ற செய்தியை பார்ப்போம். இந்த செய்தி முஸ்னத் அபி அலா என்ற கிரந்தத்தில் 5311 செய்தியாக பதிவாகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குந்து உலாமன், நான் ஒரு சிறுவனாக இருந்தேன். அதாவது உக்பத் இப்னு அபி முஐத்தினுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன். ஒரு சிறுவனாக, அதேபோன்று உக்பத் இப்னு அபி முஐத் என்பவன் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தான். இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்ற தலைவர்களில் ஒருவனாக அவன் இருந்தான். இந்த உக்பத் இப்னு அபி முஐத்தினுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய பணிகளைத்தான் நான் செய்து வந்தேன். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தார்கள். அதாவது அவங்க முஷ்ரிக்குகளை விட்டு எவ்வளவு மறைந்து வாழ முடியுமோ அப்படியான ஒரு சூழல், அது அப்படியான ஒரு சூழலில் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் என்னிடம் வந்து என்னிடம் கேட்கிறார்கள், அதாவது சிறுவனே, நமக்கு இந்த ஆட்டிலிருந்து உம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஆட்டிலிருந்து பால் கறந்து தர முடியுமா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், அதாவது இவைகளிலிருந்து பால் கறப்பதற்கு முடியுமாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்காக செய்ய மாட்டேன். காரணம், இது எனக்கு சொந்தமான ஆடுகள் அல்ல, இவைகள் எனக்கு சொந்தமானவைகள் அல்ல, இது இவைகள் உக்பத் இப்னு அபி முஐத்துக்கு சொந்தமான ஆடுகள். நான் ஒரு இடையனாகத்தான் பணியாற்றுகின்றேன். எனவே நான் ஒரு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன், எனக்கு உங்களுக்கு பால் கறந்து தர முடியாது என்று அவர் சொல்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதாவது பால் கறக்காத பாலை வராத ஒரு ஆடு, ஒரு ஆடு வந்து பால் கறப்பதாக இருந்தால் அதிலிருந்து பால் கறக்கக்கூடிய நிலை என்பது அது குட்டிகளை என்று அதற்கு பிறகுள்ள நிலை. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய பாலே கறக்க முடியாத ஒரு ஆடு இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு வாரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது அதுபோன்று அவர் ஒரு ஆட்டை கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையினால், அவர்களுடைய அந்த பரக்கத்து பொருந்திய கைகளால் அவர்கள் அதனுடைய மடியிலே தடவுகிறார்கள். அதன் பிறகு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாத்திரத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து பாலை கறந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அதாவது பாலை வராத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹுடைய அந்த பரக்கத், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அந்த அற்புதத்தை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதன் பிறகு பாலை கறந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களும், அதேபோன்று இவர் சிறுவராக இருக்கிறார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இவர்களும் ரழியல்லாஹு அன்ஹும் மூவரும் அதை குடித்தார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டுடைய மடியை பழையபடியே திரும்புமாறு சொன்னார்கள், அது அப்படியே திரும்பிவிட்டது. இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு இதை நீங்கள் கற்றுத்தாருங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த வழியை, இந்த சத்தியத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள், குர்ஆனை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். சிறுவராக இருக்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது நீர் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறுவனாகத்தான் நீர் இருக்கிறீர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தைகள். அதன் பிறகு அவர்கள் இஸ்லாத்தை அதன் பிறகுதான் அவர்கள் ஏற்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயினாலே குர்ஆனிலிருந்து 70 சூராக்களை நான் எடுத்துக்கொண்டேன், 70 சூராக்களை நான் எடுத்துக்கொண்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய ஆரம்பத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் அதாவது ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்க எடுத்து, அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக, மிகப்பெரிய ஒரு கல்விமானாக அவர்கள் திகழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் குர்ஆனை எடுப்பதாக இருந்தால் நான்கு பேரிடமிருந்து எடுங்கள் என்று அதில் முதலாவது சொன்னது யாரிடம் என்றால் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதிடமிருந்து நீங்கள் குர்ஆனை எடுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பெற்றார்கள். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்த இடமாக யாருடைய இடம் என்றால் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடம் என்கின்ற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கல்விமானாக அவர்கள் மாறினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு சிறு பிராயத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு முன்னரே நம்பகத்தன்மை உடையவராக திகழ்ந்தார்கள் என்பதற்கு நமக்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்காக அவருடைய உள்ளத்தை விரிவாக்குகிறான், விரிவுபடுத்துகிறான் என்றால் அதற்கு ஏதாவது காரணிகள் பின்னணிகள் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அடியானின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லாஹு தஆலா அப்படியான பின்னணிகளை காரணிகளை உருவாக்குவான். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, நாம் பார்க்க போவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய இஸ்லாம். இவர்கள் இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அந்த வரலாறு என்ன என்று நாம் பார்க்கின்ற போது இந்த செய்தியை நீங்கள் அகமதில 17812 செய்தியாக நீங்கள் இதை பார்க்கலாம். ஒரு நீண்ட செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது அதாவது ஹபீப் இப்னு அபி அவுஸ் என்பவர் வழியாக வருகின்ற ஒரு செய்தி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களே சொல்கிறார்கள், அவர்களே என்ன செய்கிறாங்க, தன்னுடைய இஸ்லாத்தை பற்றிய செய்தி அவர்கள் சொல்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில் அதாவது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அஹ்சாபுடைய போர் ஹந்தக், பெரும் அகலிகள் மதீனாவிலே தோண்டப்பட்டன. அந்த அஹ்சாபுடைய அந்த போரை முடித்துக்கொண்டு நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால் மக்காவுக்கு திரும்பினோம். அதுவரை அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. நாம் திரும்பி நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் குறைசிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தேன். அதாவது அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய, அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்களை எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒன்று சேர்த்தார்கள். அவர்கள் ஒன்று சேர்த்து அவர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். அவங்களோட என்ன செய்யறாங்க, ஆலோசனை செய்கிறார்கள். எந்த போருக்கு பிறகு இது ஹந்தக் அஹ்சாபண்டும் அந்த போரை அழைக்கப்படும். அந்த போருக்கு பிறகு ஒன்று சேர்த்து ஆலோசனை செய்கிறாங்க. அந்த ஆலோசனையில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், அதாவது முஹம்மத் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மார்க்கம், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வழி என்பது இது மேலோங்கும், இது என்ன செய்யும், இது மேலோங்கும் என்று அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், என்னிடம் ஒரு ஆலோசனை இருக்கிறது. அப்ப அந்த மக்கள் கேட்கிறார்கள், என்ன உமது ஆலோசனை என்ன என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், நாம் நஜ்ஜாசியோடு என்ன செய்வோம், நாம் சேர்ந்து கொள்வோம். அவர் சொல்றார், இவருடைய இவர் முகமது என்ன செய்வார், சொல்லுதார் இவர் வந்து இவருடைய கூட்டம் இவர்கள் மேலோங்குவார்கள். அப்ப அதனால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் நாம் நஜ்ஜாசியோடு சேர்ந்து கொள்வோம். ஹபஷாவுடைய ஆட்சியாளர் அஸ்ஹமான் சொல்லி அழைக்கப்படும். அப்ப அவரோடு நாம் என்ன செய்வோம், சேர்ந்து கொள்வோம். அதாவது முஹம்மதும் அவருடைய கூட்டத்தினரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தினரும் மேலோங்கினாலும், அதாவது நாம் அவருக்கு கீழ் இருப்பதை விட நஜ்ஜாசிக்கு கீழ் இருப்பது மேலானது என்று நான் நினைக்கிறேன், அவருக்கு கீழ் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்றார். அந்த நேரத்தில் அந்த கூடியிருந்த மக்களும் சொல்கிறார்கள், இது நல்லதொரு ஆலோசனை, இது நல்லதொரு கருத்து, நல்லதொரு ஆலோசனை என்று சொல்லி அவர்கள் அனைவரும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க என்று சொன்னா அவர்கள் சொல்கிறார்கள், நாம் நஜ்ஜாசியிடம் செல்ல வேண்டும், நஜ்ஜாசியிடம் நாம் செல்ல வேண்டும். அப்ப அதற்காக அப்ப அவருக்கு என்ன செய்ய, அன்பளிப்புகளை எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும். நஜ்ஜாசி மன்னரிடம் செல்கிறோம் என்றால் அன்பளிப்புகளை எடுத்துச் செல்ல வேண்டும். எனவே அவர் விரும்பக்கூடிய அந்த அந்த பொருட்கள் அவங்க சொல்றாங்க, தோள்களை சொல்கிறார்கள். அந்த தோள்கள் என்பது நமது பூமியில உள்ள இந்த தோள்கள் அவருக்கு மிக விருப்பமானது. எனவே அவைகளை எல்லாம் நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று சொல்லி அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, இப்ப அம்ர் இப்னு ஆஸ் அவரும் அவரோடு. சிலரும் என்ன செய்யறாங்க, எங்கே செல்கிறார்கள், நஜ்ஜாஷி மன்னருடைய சபைக்கு, ஹபஷாவுக்கு செல்கிறார்கள். அப்படி அவங்க அப்படி அவங்களுடைய சபைக்கு செல்கின்ற போது அங்கிருந்து ஒருத்தர் வெளியாகிறார். அவர் யார் என்று பாத்தீங்கன்னா, அம்ரிபுனு உமையா அல் வமரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்க வந்து அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தூதுவராக நஜ்ஜாஷி மன்னருடைய சபைக்கு வந்து அவர் வெளியேறுகிறார். இவங்க உள்ளே வரும் போது அவர் என்ன செய்யறாரு, அவர் வெளியேறுகிறார். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்துக்கு முன்னாலே அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, அவரோடு சென்றவரிடம் பார்த்து சொல்கிறார்கள், இது யாரு தெரியுமா, இவர் தான் யாரு, அம்ரிபுன் உமையா அல் அமர் என்பவர். அதாவது இவரை எனக்கு கொள்வதற்கு, இவரை கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால், இவரை எனக்கு கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால், அதாவது முஹம்மதுடைய தூதரை நான் கொள்வதன் மூலமாக அவரை நோவினை செய்து விடலாம், குறைசிகளுக்கும் நான் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை செய்தவனாக ஆகிவிடுவேன் அப்படி என்று சொல்லி சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, அந்த ஹபஷாவுடைய மன்னர் நஜ்ஜாஷுடைய சபைக்கு நுழைந்து சுஜூத் செய்கிறார். என்ன செய்ய சுஜூத் செய்கிறார், சுஜு அனைவரும் அப்படி என்ன செய்வார்கள், அன்றைய காலத்தில் அப்படி சுஜூத் செய்தார்கள். அப்படி சுஜூத் செய்து சுஜூத் செய்தவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள், மர்ஹபம் பி சதீகி, நஜ்ஜாஷி மலர் எனது நண்பரே உமது வரவு நல்வரவாகட்டும் என்று வரவேற்கிறார். வரவேற்று விட்டு என்ன, எனக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பளிப்புகள் என்ன என்று சொல்லி கேட்கிறார். அப்ப இவர் அந்த அவருக்கு விருப்பமான அன்பளிப்புகளை எல்லாம் அவர் முன்னால் கொண்டு வந்து வைத்தவுடன் அவர் ஆச்சரியப்படுகிறார், அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், ஐயுஹல் மலிக், அரசரே, இப்போது நான் உள்ளே வரும்போது ஒருவர் வெளியே சென்றார், அதாவது அவர் எமது எதிரியிடமிருந்து வந்த ஒரு தூதுவர், எமது எதிரிகள் எமது எதிரி யாரோ அவரிடமிருந்தால் அவர் தூதுவராக வந்தார், அவரை நீங்கள் தந்தால் நான் அவரை கொன்று விடுவேன், அவரை நான் கொன்று விடுவேன், அவர் நமக்கு அந்த அவரும் அவரை சார்ந்தவர்களும் எமக்கு மிகவும் தீங்கிழைத்து விட்டார்கள் என்று அம்ரிபுன் ஆஸ் பேசுகிறார். அந்த நேரத்தில் என் அருமையான சகோதரர்களே, நஜ்ஜாஷி மன்னருக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது. கடுமையான ஒரு கோபம் அவருக்கு ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனது கைகளால் அப்படி தனது மேனியிலே அடித்துக் கொள்கிறார், தனது உடலிலே அடித்துக் கொள்கிறார், அந்த அளவு கோபம் அவருக்கு ஏற்படுகிறது. அம்ரிபுன் ஆஸ் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது பூமியிலே உடைத்துக் கொண்டு பூமியை தோண்டிக் கொண்டு உள்ளே செல்வதற்கு ஒரு வழி இருந்தாலும் நான் சென்றிருப்பேன், அந்த அளவு ஒரு கடும் கோபத்தில் அவர் இருந்தார். அந்த நேரத்தில் நான் மறுபடியும் சொன்னேன் அவரை பார்த்து, அதாவது நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று சொன்னால், அதாவது நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன், அப்படி பேசியிருக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, நஜ்ஜாஷி மன்னர் சொல்கிறார், அதாவது நீங்கள் யாருடைய தூதுவரை பற்றி பேசுகிறீர்கள் தெரியுமா, யாருடைய தூதுவரை என்னிடம் கேட்டீர்கள் என்று சொன்னால், அதாவது மூசாவிடம் எந்த நாமூஸ் வந்தாரோ, மூசாவிடம் எந்த நாமூஸ், எந்த ஜிப்ரீல் வந்தாரோ, அதே ஜிப்ரீல் தான் இவரிடமும் என்ன செய்கிறார், இவரிடம் இறை செய்திகளை கொண்டு வருகிறார், காலையிலும் மாலையிலும் வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய தூதுவரை தான் நீங்கள் என்னிடம் கேட்டிருக்கிறீர் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது வைஹக் உமக்கு கேடு உண்டாகட்டும், நீர் எனக்கு வழிபட்டு அவரை பின்பற்றுவீராக, நிச்சயமாக எப்படி ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவரை சார்ந்தவர்களும் வெற்றி கொண்டு மேலோங்கினார்களோ அதுபோன்று இவரும் இவரோடு உள்ளவர்களும் மேலோங்குவார்கள், இவரும் இவரோடு உள்ளவர்களும் மேலோங்குவார்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்கிறாரு, அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அப்படி சொன்னவுடன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீர் என்னிடம் இஸ்லாத்துக்காக பையத் செய்து தருவீராக என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அதாவது இஸ்லாத்துக்காக அந்த பையத்தை இவரிடம் இருந்து பெற்று அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிப்பது. அப்ப எனவே அதற்கு பகரமாக என்ன செய்கிறாங்கடா, அவருடைய கையை நீட்டுகிறார்கள். அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு யாரிடம் இஸ்லாத்துக்காக பையத் செய்து கொடுத்தாங்க, நஜ்ஜாஷி மன்னரிடம் பையத் செய்து கொடுத்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் அந்த நஜ்ஜாஷி மன்னருக்கும் தான் உரையாடல் நடக்குது. அதற்கு பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தனது அந்த இஸ்லாத்தை ஏற்ற விஷயத்தை தன்னோடு வைத்துக் கொண்டு மறைத்துக் கொண்டு அவர் வந்து என்ன செய்யற, வெளியே வரார். தனது தோழர்களுக்கு அதை பற்றி எதுவுமே அவர் சொல்லல, தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அதை மறைத்துக் கொள்கிறார். மறைத்துக் கொண்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவங்க திரும்ப மக்காவுக்கு திரும்புகிறார்கள். மக்காவுக்கு திரும்பியவுடன் முடிவு செய்கிறார் என்ன, யாரிடம் செல்ல வேண்டும் என்றால் மதீனாவுக்கு செல்ல வேண்டும். மதீனாவுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் செல்ல வேண்டும். எப்படி ஆரம்பத்தில் பேசினாரு, எப்படி எதுக்காக வந்தாரு, சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் எண்ணி பாருங்க. அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, மக்காவிலிருந்து திட்டம் போட்டு வந்தார். வந்தவருக்கு இஸ்லாம் எங்க கிடைக்குது, எங்க, நஜ்ஜாசி மன்னரிடம் இஸ்லாம் கிடைக்கிறது. அங்கிருந்து இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை பெற்றுக்கொண்டு திரும்புகிறார். அப்ப இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மதீனாவுக்கு செல்வதற்காக அவர் தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி செல்கின்ற போது வழியில் யாரை சந்திக்கிறார் என்று சொன்னா, ஹாலித் இப்னுல் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு. அவர் அப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்கல, அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அப்ப ஹாலித் இப்னுல் வலீத் அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், யா அபா சுலைமான், யா அபா சுலைமான் என்று சொல்லி அவரிடம் கேட்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், நான் முஹம்மதிடம் தான் செல்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்காகத்தான் செல்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே அவர் சொல்கிறார், நான் செல்கின்ற நோக்கம் அதுதான், நானும் இஸ்லாத்தை ஏற்பதற்காகத்தான் செல்கிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, இருவருமாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கிறார்கள். அவர்களிடம் சென்று முதலாவதாக ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அவர்கள் பையத் செய்து கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு நான் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கமாக நெருங்கினேன், நெருங்கி நான் இப்போது உங்களிடம் இஸ்லாத்துக்காக பையத் செய்து தருகிறேன், ஆனால் நான் முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும், நான் முன் செய்த தவறுகள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக இஸ்லாம் முன்னுள்ள எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடும், ஹிஜ்ரத் முன்னுள்ள எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடும் என்று சொன்னார்கள். நான் இஸ்லாத்துக்காக பையத் செய்து கொடுத்தேன். எனவே நறுமையான சகோதரர்களை, சுபஹானல்லாஹ், இவங்க எல்லாம் யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள், அதே போன்று ஹாலித் இப்னு வலீத், இவங்க எல்லாம் அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக ஆரம்பத்தில் செயல்பட்டவர்கள், முன்னிலையில் இருந்தவர்கள், முன்னிலையில் இருந்தவர்கள், அதே போன்று மக்காவில் அந்த மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கோடு இருந்தவர்கள். இவங்களுக்கு என்ன செய்து இஸ்லாம் கிடைக்கிறது. இவர்களுக்கு அந்த ஹுதைபியாவுடைய அந்த கால அந்த வருடத்துக்கு பிறகுதான் இவங்க என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். வன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஹாலித் இப்னு வலீத் தன்னுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஹுதைபியாவுடைய அந்த வருடத்தில் வந்து என்ன செய்யல, அவங்களால உம்ரா செய்ய முடியவில்லை, திரும்பி போனாங்களா இல்லையா, திரும்பி சென்றார்கள். அடுத்த வருடம் அந்த உம்ரா கலா செய்வதற்கு வந்த சந்தர்ப்பத்தில் கூட ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை ஏற்றிருக்கல. இவர்களை பார்க்க கூடாது என்பதற்காக என்ன செய்யறாங்க, மக்காவை விட்டே வெளியேறி போகிறார். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஹாலித் இப்னு வலீதனுடைய சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவருடைய அவர் வந்து வலீத் என்று சொல்லி வர, அதாவது அவருடைய சகோதரருடைய பேர். அந்த சகோதரர் என்ன செய்யறார் என்று சொன்னா, அவரிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது இவ்வளவு திறமை மிக்க இந்த ஹாலித் இப்னு வலீத் ஏன் இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை ஏற்காமல் இருக்கிறார், இது எவ்வளவு ஒரு தெளிவான வாழ்க்கை நெறியாக இருக்கிறது, அவரை எது மடமையில் ஆழ்த்தி இருக்கிறது, இப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அதான் அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கடிதத்தில் எழுதி ஒருவரிடம் கொடுத்து விட்டு செல்கிறார், இதை எனது சகோதரரிடம் கொடுங்கள். அப்ப அவர் இஸ்லாத்தினுடைய அந்த மாற்றம் என்பது அந்த கடிதம் மூலமாக உருவாகியது, ஏற்பட்டது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த நாம் இதுவரைக்கும் பார்த்த இந்த செய்திகள்ல மூன்று நபித்தோழர்கள் பார்த்தோம். யார் யாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம், அதே போன்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம், அதே போன்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம். அப்ப இந்த மூவருடைய இந்த இஸ்லாம் சம்பந்தமாக உள்ள செய்திகள். அடுத்து நாம் ஒருவரை பார்ப்போம். இவருடைய பெயர் என்று சொன்னால், அதாவது விமாத் என்று சொல்லக்கூடிய இவர் அஸ்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர். முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, 2045 செய்தியாக பதிவாகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத்தை செய்கிறார்கள். இவரை பொறுத்தவரையில இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, யமன் பகுதியிலிருந்து இவர் மக்காவுக்கு வருகிறார். இவர் மக்காவுக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வருகிறார், ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மக்காவுக்கு இவர் வருகிறார். இவர் வந்து யார் என்று சொன்னால், நல்ல முறையில் வைத்தியம் பார்க்கக்கூடியவர், வைத்தியம் செய்பவர், அதில் வந்து பிரபலமானவர். அப்ப எனவே இவருடைய இவர் மக்காவுக்கு வந்தவுடன் மக்காவில் உள்ள எதிரிகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரிகள் காஃபிர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது முஹம்மத் மனநலம் பாதிக்கப்பட்டவராக பைத்தியக்காரராக இருக்கிறார். நவூது பில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் யாரு, ஒரு மனநோயாளியாக, ஒரு பைத்திய பிடித்தவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இவரிடம் சொல்கிறார்கள். அப்ப இவரிடம் சொன்னபோது இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதாவது நான் அவரை சந்தித்தால் அல்லாஹ் என் மூலம் அவருக்கு குணத்தை வழங்குவான். என அல்லாஹு தஆலா என் மூலம் பலருக்கு குணத்தை வழங்கி இருக்கிறான், என் மூலம் அல்லாஹ் அவருக்கு குணத்தை வழங்குவான் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்ப அதே போன்று என்ன செய்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சந்திக்கிறார். அவர் சந்தித்து யா முஹம்மத் என்று அவரை அல்லாஹ்வுடைய தூதரன் அழைத்து சொல்கிறார், அதாவது நான் வைத்தியம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன், என் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவான், உங்களுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லுங்கள், உங்களுடைய பிரச்சனை என்னவென்று சொல்லுங்கள், என் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவான், அல்லாஹ் என் மூலம் பலருக்கு குணத்தை வழங்கி இருக்கிறான், நிவாரணம் அளித்திருக்கிறான் அப்படி என்று சொல்லி சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எந்த அல்லாஹின் மூலம் குணம் கிடைக்குமோ சொல்றாங்க, இன்னல் ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நஹ்மதுஹு நாம் அவனை புகழுகிறோம், வனஸ்தயீனுஹு நாம் அவனிடம் உதவி தேடுகிறோம், மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா, அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவனை யாராலும் வழிகெடுக்க முடியாது, வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா, அவன் ஒருவனை வழிகெடுத்து விட்டால் அவனுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யாருமே இல்லை. وَأَشْهَدُ أَلَّا إِلَهَ إِلَّا اللَّهِ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், وَحْدَهُ அவன் தனித்தவன், لَا شَرِيكَ لَهُ அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன், وَأَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ, நிச்சயமாக முகம்மத் அல்லாஹுடைய அடியாரும் ரசூலும் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இதுக்கு பிறகுதானே விஷயங்களே சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, சொன்னத்தை நீங்க திரும்ப சொல்லுங்க, சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் மீட்டுங்கள். அப்ப திரும்ப அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை மீட்டுகிறார்கள். திரும்ப சொல்றாங்க, திரும்ப மீட்டுங்கள், திரும்ப மீட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்கிறார், லக்கது சமிஅது கவுலல் கஹனா வ கவுல ஸஹரா வ கவுல ஸுஅரா, அவர் சொல்றார் நான் ஜோதிடர்களுடைய வார்த்தைகளை செவிமடுத்திருக்கிறேன், அதே போன்று கவிஞர்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், அதே போன்று சூனியக்காரர்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை போன்று இல்லை, அந்த வார்த்தைகளை போன்று இல்லை, நான் சூனியக்காரர்களுடைய, சோதிடர்களுடைய, கவிஞர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், அது போன்றல்ல, வலக்கது பலகன நஊசல் பஹர், அதாவது ஆள் கடலையே தொட்டுவிட்ட வார்த்தைகள், எப்படி சொல்றாரு, ஆழ்கடலையே தொட்டுவிட்ட வார்த்தைகளாகத்தான் இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. உங்கள் கரத்தை நீட்டுங்கள், இஸ்லாம், நான் இஸ்லாத்துக்காக உங்களிடம் பையத் செய்து தர வேண்டும், சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்துக்காக நான் உங்களிடம் பையத் செய்து தர வேண்டும், உங்களுடைய கையை நீட்டுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டினார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா உள்ளங்களை எப்படி விரிவுபடுத்தினான்னு பாருங்க. இஸ்லாத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தைகள் இவ்வளவுதான், இன்னல் ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து அந்த வார்த்தை அந்த அளவு தான் சொன்னாங்க, அதை திரும்ப திரும்ப மூன்று முறை சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர் ஒரு மிக நல்ல முறையில் அந்த வார்த்தைகளை உள்வாங்குகிறார். அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை என்ன செய்தான், விரிவுபடுத்தினான். ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் தான் அனைவருடைய உள்ளங்களும் இருக்கின்றன, அவன் நாடியவாறு திருப்பி விடுவான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி இவர் இஸ்லாத்தை ஏற்றார். அது மாத்திரமல்லாமல், அதாவது இவர் தனது சமுதாயத்துக்காகவும் என்ன செஞ்சாரு, சமுதாயத்துக்கு பகரமாகவும் பையத்தை செய்து கொண்டார். என தொலைவில் வந்திருக்கிறாரு, சமுதாயத்துக்கு பகரமாகவும் ரசூலுல்லாஹ் பையத்தை எடுத்தாங்க, ஏன் சமுதாயத்திடம் போய் இவர் இஸ்லாத்தை சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு படையை அனுப்புறாங்க, ஒரு படையை அனுப்புகின்ற போது அந்த படையில இருந்த ஒரு அந்த தலைவர் சஹாபாக்களோடு சென்று அந்த படை தலைவர் தளபதி கேட்கிறாரு, இதோ இந்த மக்கள் ஒரு மக்களை கடந்து சொல்றாங்க, அந்த மக்களை காட்டி சொல்கிறார்கள், இந்த மக்களிடமிருந்து நீங்கள் ஏதாவது போர் செல்வங்களை பெற்றுக் கொண்டீர்களா? அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாரோம், நான் அவர்களிடமிருந்து ஒரு தண்ணீர் கூளையை மாத்திரம் பெற்றுக்கொண்டேன். அப்ப சொல்றாங்க, அதை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்றால், இவங்க வந்து லிமாதுடைய சமூகத்தார் சொல்லாங்களா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் லிமாத், அவருடைய சமூகத்தினர் இவர்கள். எனவே அவர்களுக்கு அவர்களோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவங்க உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. எனவே அவர்கள் அபயம் பெற்றவர்கள், எந்த பொருளையும் நீங்க எடுக்கக்கூடாது, திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்போது நாம் உங்களுக்கு சொன்ன இந்த நான்காவது மனிதர் தான் இந்த நபி தோழர். இவருடைய இஸ்லாம் எவ்வளவு அற்புதமாக அமைந்தது என்பதை பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், அதாவது அம்ர் இப்னு அத்துஃபைல் அத்தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. அத்தௌசி என்ற கோத்திரத்தை பொறுத்தவரையில் அதுல மிகவும் பிரபலமான சஹாபி தான் யாரு யாரு தெரியுமா? அத்தௌசி என்ற அந்த குலத்தில் கோத்திரத்தில் மிகவும் பிரபலமிக்க சஹாபி யாரு? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப எனவே இவர்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இவங்க வந்து இந்த அத்தௌசி என்ற அந்த கோத்திரம் இந்த குலத்தில் ஒரு தலைவராக, இவர் தான் அதுல தளபதியாக தலைவராக இவர் இருக்கிறார். இவர் என்ன செய்யறாருடா, இவர் மக்காவுக்கு வருகிறார். இவர் என்ன செய்யறாரு, மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குறைசிகள் இஸ்லாத்தின் எதிரிகள் சொன்னார்கள், இங்கு ஒருவர் இருக்கிறார், இவர் ஒரு கவிஞர், இவர் வந்து யார், அம்ர் இப்னு துஃபைல் வந்து ஒரு கவிஞர், அதே போன்று நல்ல செல்வாக்கு மிக்கவர், அவருடைய கோத்திரத்தினுடைய தலைவர். அப்ப இவர் மக்காவுக்குள் வந்தவுடன் சொன்னார்கள், துஃபைலை பார்த்து சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் ஒருவருடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஏன்னா உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, உங்களோட பெரும் ஒரு கூட்டம் இருக்கிறது, நீங்கள் ஒருவருடைய விஷயத்தில் மக்காவின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவருடைய அந்த சூனியத்தால் என்ன செய்வார், உங்களை மயக்கி விடுவார். அவர் இங்கு என்ன செய்திருக்கிறாரு, இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி எல்லாம் சொல்கிறார்கள். எனவே நீங்க என்ன செய்யணும், அவர் சொல்லக்கூடிய எதையும் நீங்க காதில் வாங்கக்கூடாது, காதுகளை நீங்க அடைத்துக் கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்யறார் என்று சொன்னா, அவர் வந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரார், காதுகளை அடைத்துக் கொண்டுதான் வரார், பஞ்சை வைத்து என்ன செய்யறாரு, காதுகளை அடைத்தவராகத்தான் வருகிறார். வந்து பாக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, மஸ்ஜிதுல் ஹராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாக்குறாங்க, ரசூலுல்லாஹி பார்க்கிறார்கள், அவங்களுக்கு பக்கமாக கூட போகின்றார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை உருவாகுது, என்ன சிந்தனை சொன்னா, நான் ஏன் வந்து இந்த பஞ்சுகளை வைத்து அடைத்துக் கொள்ள வேண்டும், நான் அவ்வளவு பலவீனமானவனா, என்னை எனக்கு கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதா, நான் எவ்வளவு திறமையானவன், ஒரு கவிஞன், எனவே அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், பொய்யாக இருந்தால் மறுத்து விடுவோம். என்ன செய்யறாரு, அந்த பஞ்சுகளை மெதுவாக அகற்றுகிறார், பஞ்சை அகற்றுகிறார். அகற்றியதன் பிறகு அவர் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் உண்மையில் அவருடைய உள்ளத்தை ஈர்க்கிறது, ஈர்த்து விடுகிறது. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹி பக்கத்தில் வந்து உங்களுடைய செய்திகளை சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க என்று சொல்லி அந்த செய்திகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் போன்ற அத்தியாயங்களை எல்லாம் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அவர் சொன்னார்கள், மிக அழகான வார்த்தைகள், இது ஒரு கவிஞனுடைய வார்த்தைகள் அல்ல, இது ஒரு சூனியக்காரனுடைய வார்த்தைகள் அல்ல, இது ஒரு சோதிடக்காரனுடைய வார்த்தை அல்ல, இவைகள் மிக அழகான வார்த்தைகள் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் சுபஹானல்லாஹ் அந்த தௌஸ் கோத்திரத்திடம் சென்று தனது தந்தை, தனது மனைவி அனைவருக்கும் தாவா செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த தௌஸ் கோத்திரத்தினர் மறுக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் மறுக்கிறாங்க. அப்ப திரும்ப கவலையோடு வராங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அவர்களை அழைத்தேன், அசத் வஅபத், அவர்கள் மறுத்து விட்டார்கள், மாறு செய்து விட்டார்கள், ஃபதுல்லாஹ அலைஹா, அவர்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கன்னு கேக்குறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போறாரு. தனது கோத்திரத்தினர் இஸ்லாத்தை ஏற்க மறுத்த போது மறுபடியும் வராங்க, வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனது கோத்திரத்துக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யுங்கள், நான் இஸ்லாத்தின் பால் அழைத்தேன், அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவர் நினைக்கிறாரு, தௌஸ் கோத்திரத்தில் அழிந்தார்கள் தான் இவர் நினைக்கிறார். ரசூலுல்லாஹி எப்படி கேட்டாங்க தெரியுமா, அல்லாஹும்மா ஹதி தௌஸா, தௌஸ் கோத்திரத்துக்கு யா அல்லாஹ், நீ நேர் வழியை காட்டுவாயாக, அவர்களை இவர் அவர்களோடு அழைத்துக் கொண்டு வர செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அதுபோன்று அந்த கோத்திரத்தின் அனைவரும் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்குள் வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, அப்ப இந்த அம்ரு இப்னு துஃபைல் சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி அந்த உள்ளங்களை ஈர்த்தன என்று பாருங்க. அதாவது அசத்தியவாதிகள் எப்படியெல்லாம் தடுக்க முனைந்தார்கள், அவர்களுடைய அந்த பிரச்சாரமே இஸ்லாத்துக்கு சாதகமாக அமைந்தது என்பதைத்தான் பார்க்கிறோம். அவங்களோட பிரச்சாரம் இஸ்லாத்துக்கு எதிராக தான் அவங்க செய்த பிரச்சாரங்கள், அது சாதகமாகத்தான் அந்த பிரச்சாரங்களை அல்லாஹ் ஆக்கினான் என்பதை பார்க்கிறோம். எனவே இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்படுகின்ற சூழ்ச்சிகளை அல்லாஹ் என்ன செய்வான், நாடினால் அவன் சாதகமாக அந்த சூழ்ச்சிகளை ஆக்குவான் என்பதற்கு இந்த செய்திகள் மிகப்பெரிய ஆதாரம். அதே போன்று அந்த உள்ளங்கள் என்பது யாருடைய கையிலும் கிடையாது, உள்ளங்கள் என்பது அந்த ரப்புடைய கையில் தான் இருக்கிறது, அவன் நாடியவாறு அதை திருப்பி விடுகிறான். அதே போன்ற நருமையான சகோதரர்களே, இந்த அத்தௌஸ் கோத்திரத்தினுடைய ஒரு தோழராக நான் உங்களுக்கு சொன்னது யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய தாயாரின் இஸ்லாத்தை நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ். இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவாக இருக்கிறது, 6551 செய்தி. இதுவரைக்கும் பார்த்தவங்களோட பேர் சொன்னா சொல்லுவீங்க, முதல் பேர் யார சொன்னோம், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், மூன்றாவது காலித் இப்னு வலீத் அவர்கள், நாலாவது விமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஐந்தாவது அம்ரு இப்னு அத் துஃபைல் அத் தௌசி என்று சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்ப்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய தாயாரின் இஸ்லாம். இவர்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தனது தாயை இஸ்லாத்துக்கு அழைக்கிறான். அவங்க ஒரு முஷ்ரிக்கான பெண்ணாக ஷிர்க்கில் இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்காக இஸ்லாத்தின் பால் அழைத்துக் கொண்டு தாவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அழைத்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் என்ன செய்யறாங்க சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு என்னது ஏசக்கூடிய மாதிரியான சில வார்த்தைகள், ரசூலுல்லாங்களே என்னது தூற்றக்கூடிய மாதிரியான சில வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. இது அபூ ஹுரைராவுடைய உள்ளத்தில் ஒரு பெரும் ஒரு கவலை ஏற்படுத்துது, இவங்க இப்படி வார்த்தைகளை சொல்லிட்டாங்களே அப்படி என்று சொல்லி அழுதவர்களாக வருகிறார்கள். எனது தாயார் அல்லாஹுடைய ரசூலை பற்றி இப்படி சில வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை சொல்லிவிட்டாங்க என்பதை எண்ணி அழுதவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்துக்கு வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ், எனது தாயாரை நான் இஸ்லாத்துக்கு அழைத்தேன், அல்லாஹும்ம யா ரசூலல்லாஹ் இன்னி குந்து அதுவும் இஸ்லாம், எனது தாயாரை இஸ்லாத்துக்கு நான் அழைத்தேன், ஆனால் அவங்க அதை மறுத்தாங்க. அது மாத்திரமல்லாமல் இப்படி ஒரு வெறுப்புக்குரிய சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், எனது தாயுடைய ஹிதாயத் நேர்வழிக்காக நீங்கள் அல்லாஹுடன் துஆ செய்யுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆ, அல்லாஹும்மஹ்தி உம்மி அபி ஹுரைரா, அபு ஹுரைராவுடைய தாயாருக்கு அல்லாஹ் நீ நேர்வழியை காட்டுவாயாக என்ற துஆ செய்தாங்க. அவங்க அந்த அந்த நம்பிக்கை அல்லாஹுடைய தூதர் துஆ செய்து விட்டார்கள் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு வராங்க, தனது தாயிடம் இதை சொல்ல வேண்டும். எதை சொல்ல வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக துஆ செய்தாங்க, உங்களோட ஹிதாயத்துக்காக நேர்வழிக்காக துஆ செய்தாங்க என்ற இந்த செய்தியை தனது தாயாரிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, வீட்டுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அதாவது தாயார் குளிக்கிறாங்க என்ற அந்த சப்தம், அவங்களுக்கு அந்த தண்ணீருடைய சப்தம் கேட்கிறது. தாயார் சொல்கிறார்கள், அப்படியே வெளியிலே கொஞ்சம் இருக்குமாறு சொல்கிறார்கள். அவர்கள் குளித்து விட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். வந்து சுப்ஹானல்லாஹ் ஃபஃபதஹத்தில் பாப், வீட்டுடைய கதவை திறக்கிறார்கள். திறந்து யா அபா ஹுரைரா, தனது மகனை அழைத்து சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதாவது வீட்டினுடைய வாயிலை திறந்து தனது மகனுக்கு சொன்ன முதல் வார்த்தைகள் இதுதான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சுப்ஹானல்லாஹ், அப்படியே திரும்புறாங்க, திரும்ப ஃபரஜஅது இலா ரசூலுல்லாஹ், திரும்ப அழுதவர்களாகவே தான் வருகிறாங்க. முதல்ல எப்படி அழுதவங்களா வந்தாங்கடா, கவலை, ரசூலுல்லாஹ்ல ஏசி விட்டார்கள். இரண்டாவது முறை சந்தோஷம், மகிழ்ச்சியோடு அழுதவர்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் அப்ஷிர், நன்மாராயம் பெறுங்கள், கதிஸ்தஜாபல்லாஹு தஅவதக், அல்லாஹ் உங்களுடைய துஆவை அங்கீகரித்தான், எனது தாயாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை காட்டினான் என்று அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். புகழ்ந்துவிட்டு மறுபடியும் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலே, அதாவது நானும் எனது தாயாரும் இந்த முஸ்லிம் உம்மத்தை, மூமின்கள் அனைவரையும் நேசிக்க வேண்டும். அதேபோன்று இந்த இஸ்லாமிய உம்மத் என்னையும் எனது தாயாரையும் நேசிக்க வேண்டும், அதற்காக துவா செய்யுங்கள் என்று கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவையும் செய்தார்கள். யா அல்லாஹ், அபூ ஹுரைரா அவருடைய தாயார் இந்த முஸ்லிம் உம்மத்தை நேசிக்க வேண்டும், அதேபோன்று அவர்களுடைய நேசமும் அந்த இருவருக்கும் கிடைக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது என்னை பார்க்காவிட்டாலும் என்னை பற்றி கேட்கக்கூடிய ஒவ்வொரு மூமினும் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், எடுத்து பாருங்க, அதாவது அபூ ஹுரைரா ஹிஜ்ரி 7வது வருடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு கருத்து, பெரும் அதிகமான கருத்து. அதற்கு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவங்க இஸ்லாத்துக்கு செய்த பணிகளின் காரணத்தால் இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அதாவது இந்த இஸ்லாமிய உம்மத் கியாமத்துடைய நாள் வரை, அதாவது அதிகமாக சொல்கின்ற ஒரு நபித்தோழருடைய பேர் என்றால் அது அபூ ஹுரைரா தான், ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சமுதாயம் கூடுதலாக சொல்லும், ஏன், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர், அதிகமான செய்திகளை அறிவித்த நபித்தோழர். அதனால் நான் அந்த பேரை எந்த ஒரு பயான நீங்க எடுத்தாலும் அந்த பயான எப்படியும் ஒரு 2-3 செய்தி நிச்சயமாக வரும், அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த பேர் நிச்சயமாக உச்சரிக்கப்படும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அவருடைய அந்த தாயாருடைய இஸ்லாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அவங்களிடம் எது பொக்கிஷமாக இருந்தது, எது பெருமதியாக இருந்தது என்றால் தீன், இஸ்லாம். அப்ப இந்த இஸ்லாம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. எனவே நறுமையான சகோதரர்கள், அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் எந்த ஒரு தியாகத்தையும் செய்யவில்லை, நாம் எந்த ஒரு சிரமத்தையும் படவில்லை, எந்த ஒரு கஷ்டமும் படவில்லை. நமக்கு அல்லாஹ் அதை எளிதாக தந்திருக்கிறான். நம்மை அல்லாஹ் அந்த இந்த தூய்மையான மார்க்கத்துக்கு நம்மை தெரிவு செய்திருக்கிறான். இந்த நிஅமத்தை நாங்க எண்ணி பார்த்திருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த அருள், இந்த நிஅமத், எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்களுக்கு இது கிடைத்திருக்கிறது. அல்லது கண்ணீர் வடித்துக் கொண்டு, யா ரசூலல்லாஹ், எனது தாய்க்காக துஆ செய்யுங்கள் அப்படி என்று வந்து கேட்கிறாங்க. எவ்வளவு தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறானே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் எண்ணி பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். இந்த அருள் ஏனையவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். நமது சமுதாயத்தில் கவலை என்ன, இஸ்லாத்திலே பிறந்தும் சிறுக்கிலே இருக்கிறார்கள், சிறுக்கை செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்திலே இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் சிறுக்கை செய்கிறார்கள். இவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டுமா இல்லையா, இவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டுமா இல்லையா? நமது குடும்பத்தில் இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க, சிறுக்கில் மூழ்கி கிடக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் துஆ செய்திருக்கிறோமா? அவர்களை நாம் சிறுக்கிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருக்கிறோமா? எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அடுத்ததாக ஒரு செய்தியை பாருங்கள், அதாவது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுடைய இஸ்லாம், இவர்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 6513வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. ஒரு நீண்ட செய்தி, ஆனால் அந்த முழுமையான செய்தியை நான் உங்களுக்கு இங்கே சொல்லவில்லை. அவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் செய்த அந்த சில அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், அவர்கள் கிஃபாரி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். அதாவது மக்கா வாசிகள் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு செல்லும் போது அவர்களை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த கிஃபாரி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்களுடைய சகோதரர் தான் உனைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்துவர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் கிஃபாரி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். என் அருமையான சகோதரர்களே, அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சகோதரன் உனைஸ் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கு தெரிந்து கொள்கிறார் மக்காவுக்கு இப்படி ஒருவர் வந்திருக்கிறார், தன்னை நபி என்று சொல்கிறார், மக்களை இப்படியான செய்திகளின் பால் அழைக்கிறார். அப்ப அவர் சகோதரர் தனது சகோதரர் அபூதரிடம் போய் சொல்கிறார்கள், மக்காவிலே மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அவர் ஒரு சூனியக்காரர் என்று பேசிக் கொள்கிறார்கள், அவர் ஒரு கவிஞர் என்று பேசிக் கொள்கிறார்கள். என்ன, உனைஸ் ரலியல்லாஹு பொறுத்த நீங்க எடுத்தீங்கன்னா அன்றைய கவிஞர்களில் மிகவும் பிரபலமானவர்கள், அவரோடு கவிஞையில் யாரும் வெல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு என்ன செய்வார்கள், பந்தயம் வைத்து வெல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர். அப்ப அவர் சொல்றாரு, அதாவது நான் அந்த அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் எல்லா கவிதையோடு முரசி பார்த்தேன், அது கவிதை அல்ல, அந்த வார்த்தைகள் கவிதைகள் அல்ல, அது சூனியமும் அல்ல, அவர் ஒரு உண்மையாளராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன், மக்கள் தான் பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்கள் மக்காவுக்கு வாரான், இந்த சத்தியத்தை தேட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க சொன்னால், அங்கு வந்து அங்கு ஒருத்தர் போய் என்ன கேட்கிறாங்க சொன்னா, அதாவது இங்க இருக்க அங்க அந்த என்ன வார்த்தை அங்கு பயன்படுத்தினாங்கன்னா சாபிய, அவர் சாபியாகி விட்டார், மதம் மாறி விட்டார், நமது மதத்தை விட்டு சென்று விட்டார், சாபி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அப்ப இவர் போய் கேட்கிறாரு, இங்க ஒரு சாபி இருக்கிறாரே, இப்படி எல்லாம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவர் எங்கே என்று சொல்லி கேட்டவுடன் அந்த மனிதர் என்ன செய்கிறார்டா, இதோ ஒரு சாபி வந்து விட்டார் என்று சொல்லி மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவரை தாக்கினார்கள். சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொல்கிறார்கள், அவருடைய ஆடைகள் எல்லாம் இரத்தமாக மாறிவிட்டன, அந்த அளவுக்கு தாக்கினார்கள் அபூதர் அவர்களை, அந்த அளவுக்கு கடுமையாக தாக்கினார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் என்னை அவர்கள் தூக்கி கொண்டு போய் வைக்கின்ற அளவுக்கு நான் என்ன செய்து விட்டேன், அவ்வளவு கடுமையாக தாக்கப்பட்டேன். நான் அந்த ஜம்சம் கிணற்றுக்கு அருகிலே வந்து அந்த தண்ணீரால் தான் நான் என்ன செய்தேன், எனது மேனியை கழுவிக்கொண்டேன், எனது மேனியை நான் கழுவிக்கொண்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது நான் 30 நாட்கள் தங்கினேன், 30 நாள் மக்கள் இருக்கிறாரு, 30 நாட்கள் செய்தி எடுக்க முடியல, ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க, யாரோடு இருக்கிறாங்க என்ற செய்தியை எடுக்க முடியாமல் 30 நாட்கள் சொல்றாரு. ஜம்சம் நீரை மட்டும் அருந்தி 30 நாட்கள் உயிர் வாழ்ந்தேன், வேறு எதுவும் சாப்பாடு கிடையாது. அவர் சொல்றார், ஜம்சம் நீர் மாத்திரம் தான் எனது உணவாக இருந்தது, 30 நாட்கள் இருக்கிறேன். ஒரு நாள் இரவு நேரத்தில் இருவர் வருகிறார்கள் காபாவுக்குள், அங்க மஸ்ஜித் ஹராம் அதற்குள் நுழைகிறார்கள். அவர்கள் இருவரும் நுழைந்து தவாப் செய்கிறார்கள். அப்போது நான் அறிந்து கொண்டேன், இவர்கள் தான் நான் தேடக்கூடியவர்கள். அங்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களோடு யார் இருந்தாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இருவரும் தான் இருந்தார்கள். நான் போய் முந்திக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னேன். நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன். சலாம் சொல்லிவிட்டு அவர்கள் என்னை பற்றி விசாரித்தார்கள், எத்தனை நாட்கள் இங்கு இருக்கிறீர்கள் சொன்னார்கள், 30 நாட்கள். 30 நாட்கள் அந்த செய்தி எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலை, அவ்வளவு எதிர்ப்பு இஸ்லாத்துக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அன்றைய இரவில் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதை நீங்க உணவாக உட்கொண்டீர்கள், அப்ப சொல்றாங்க ஜம்சம் நீர் தான் எனது உணவாக இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னஹா முபாரக்கா இன்னஹா தஆமுன் துரும் என்று சொன்னாங்க, அது பாக்கியம் நிறைந்தது, அது உணவன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது என்ன செய்யும், அது உணவன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது என்ன செய்யும், ஒருவரை வாழ வைக்கக்கூடிய உணவு. நறுமையான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடம், யா ரசூல் எனக்கு அனுமதி தாருங்கள், நான் இவருக்கு விருந்து அளிக்கிறேன், இவரை என்னோடு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, அழைத்து செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சில நாட்கள் தங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு கனவிலே காண்பிக்கப்பட்டது, நான் பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு நான் செல்லவிருக்கிறேன், அங்கு இஸ்லாம் மேலோங்கியவுடன் நீங்கள் என்ன செய்யலாம், வந்து சேரலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இவர்களை இந்த இஸ்லாத்தை இந்த மார்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு எவ்வளவு பெரிய தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்தார்கள். எனவே இவைகளிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளமான படிப்பினைகள், அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறி அல்லாஹ் நமக்கு மிக எளிதாக இதை தந்திருக்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நாம் வரலாற்றிலே பார்க்கும்போது நிறைய நபித்துலர்களுடைய இஸ்லாம், அவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வுகள் அற்புதமானவைகளாக ஆச்சரியமானவைகளாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், இதை நாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக பொக்கிஷமாக கருத வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் வந்து அதிகம் கேட்ட துவா, யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனி, இந்த தீன் மிக பெருமதியாக இருந்த காரணத்தால தான் ரசூலுல்லாஹ் அந்த துவாவில் துனியாவை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதிகம் கேட்ட துவா தீன் தான், ரசூலுல்லாஹ் அதிகம் கேட்ட பிரார்த்தனை. நாங்கள் இன்று அதிகம் கேட்பது துன்யாவை தான் கேட்கிறோம், நமது இன்று அதிகமான பிரார்த்தனைகள் துன்யா தான், தீன் அல்ல, துன்யாவை தான் கேட்கிறோம். ரசூலுல்லாஹி அவர்கள் அதிகம் கேட்ட துவா, யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனி, உள்ளங்களை புரட்டுவன், எனது உள்ளத்தை இஸ்லாத்தில் உறுதியாக ஆக்கி வைப்பாயாக. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்துவர்களுடைய வரலாறுகள், அதேபோன்று நீங்க சமகாலத்தில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகள், இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வுகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கூட நிறைய, அதாவது அற்புதமான ஆச்சரியமான வியக்கத்தக்க நிகழ்வுகள் நீங்க பார்க்கலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மை சிலிர்க்க செய்கின்ற அளவுக்கு நிகழ்வுகள், அப்படியா நிகழ்வுகள் இருக்கு. நான் அதில் ஒரே ஒரு நிகழ்வை சொல்கிறேன், அஷேக் துக்தூர் நபீல் அவலி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதாவது இது பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு ஒரு யூத சிறுவன், அந்த யூதன், அந்த யூத சிறுவன் தனது பெற்றோர்களோடு ஒரு பகுதியில், அங்கு பிரான்ஸ் ஒரு பகுதியில் வாழுகிறார். அதற்கு பக்கத்தில் ஒரு துருக்கியைச் சேர்ந்த ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் ஒரு கடை வைத்திருக்கிறார், ஒரு மளிகை கடை வைத்திருக்கிறார். அவருடைய பேர் இப்ராஹிம். அவரிடமிருந்து அந்த சிறுவன் வந்து என்ன செய்வார் சொன்னா, வந்து பொருட்களை வாங்கி செல்வது. சிறுவன் வந்து என்ன செய்வார் சொன்னா, பொருட்களை வாங்கி செல்வது. அப்படி செல்கின்ற போது அந்த கடை உரிமையாளருக்கு தெரியாம என்ன செய்வதுனா, ஒரு சாக்லேட் அப்படி திருடி விடுவது. இப்படி என்ன செய்வாரு, இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்வது, இப்படி பொருட்களை வாங்குவது, ஒரு சாக்லேட்டை திருடி கொண்டு செல்வது. அவரும் இதை அவருக்கு தெரியாது என்றுதான் சிறுவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவருக்கு இது தெரியும், இப்படி அவன் செய்வது அவருக்கு தெரியும், அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. ஒரு நாள் அந்த சிறுவனுக்கு மறந்து விடுகிறது, வளமையா சாக்லேட் எடுக்கக்கூடியவருக்கு அன்று என்ன செய்து அதை திருடுவதற்கு மறந்து விடுகிறது. அப்ப அந்த கடை உரிமையாளர் அந்த இப்ராஹிம் என்பவர் அவர் சொல்றாரு, இன்று நீங்க வளமையா எடுக்கக்கூடிய சாக்லேட் எடுக்கவில்லை, என்ன காரணம் என்று போதுதான் அந்த சிறுவனுக்கு தெரிகிறது, இந்த விஷயம் இவருக்கு தெரிந்திருக்கிறது, நான் இவ்வளவு நாள் திருடியது இவருக்கு தெரிந்திருக்கிறது. அந்த சிறுவன் பயப்படுகிறான், எனது பெற்றோரிடம் சொல்லி விடுவார்களோ என்ற ஒரு பயம், அச்சம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், நான் இதை யாரிடமும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு நிபந்தனை. ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், அதாவது இதற்கு பிறகு நான் திருட மாட்டேன் என்று நீர் உறுதிமொழி தர வேண்டும், இதன் பிறகு நான் எங்கும் திருட மாட்டேன் என்று உறுதி அளிக்க வேண்டும். அப்ப என்ன செய்கிறார் அவர், அப்படி உறுதி அளிக்கிறார். உறுதி அளித்து விட்டவுடன் அவர் சொல்ற, ஆனால் இதுக்கு பிறகு நான் அன்பளிப்பாக உமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சாக்லேட்டை தருவேன், வழங்குவேன். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த நாட்கள் நகர்கின்றன. அந்த சிறுவன் பருவ வயதை அடைகிறான். பருவ வயதை அடைந்தவுடன் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவரோடு உள்ள நெருக்கம் எந்த அளவுக்கு நெருக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட வந்து இவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, இவருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருங்கி விடுகிறான். நெருங்கி என்ன செய்யறான் சொன்னா, இப்படி பிரச்சனைகளோடு வரும் போதெல்லாம் அவர் என்ன செய்யறான் சொன்னா, அவருடைய அந்த பெட்டியில ஒரு புத்தகம், ஒரு நூல் இருக்கும், அதைத்தான் எடுப்பார். எடுத்து அவர் அதில் ஒரு பக்கத்தை எனக்கு விரிக்க சொல்வார், அதை நான் விரித்து காட்டுவேன். அவர் அதிலிருந்து எனக்கு எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் எனக்கு வாழ்க்கைக்கு தீர்வாகத்தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு முறை நான் பிரச்சனைகளோடு வரும் போதெல்லாம் இப்படித்தான் என்ன செய்வார் சொன்னா, அந்த வேத அந்த புத்தகத்தை எடுப்பாரு, அதிலிருந்து தான் எனக்கு தீர்வை சொல்வார். இப்படியே நாட்கள் தொடர்கின்றன. அதன் பிறகு ஒரு நாள் அவர் வந்து நோயுற்று என்ன செய்கிறார் என்று சொன்னால், மரணித்து விடுகிறார். நோயுற்று மரணித்தவுடன் அவர் பிள்ளைகளுக்கு செய்த வசியத்தன் என்று சொன்னால், இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய நூலை அந்த இளைஞனிடம் ஒப்படைத்து, அந்த ஜாத் என்று சொல்லக்கூடிய இளைஞன் அவனிடம் இதை ஒப்படைத்து விட வேண்டும். அதன் பிறகு அந்த வசியத்துக்கேற்ப பிள்ளைகள் அதை ஒப்படைக்கிறார்கள். அந்த ஒப்படைத்தவுடன் அதை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அதை வாங்கிக் கொண்டு, இப்ப தனது வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அதை எடுத்து பார்த்தால் தனக்கு தெரியாது, அந்த மொழி அது வேறொரு மொழியாக இருக்கிறது, அந்த மொழி தனக்கு தெரியாது. அந்த மொழியை தெரிந்தவர்களிடம் அதை ஒரு தூனிஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களிடம் அதை எடுத்துச் செல்கிறார். எடுத்து சென்று அவரிடம் கேட்கும் போது அவர் சொல்ல, இதுதான் குர்ஆன், முஸ்லீம்களுடைய வேதம் என்று அதை பற்றிய செய்திகளை சொல்லும் போது அவருக்கு தெரியுது, குர்ஆன் இது முஸ்லீம்களுடைய வேதம், அப்ப இதுதான் எனது வாழ்க்கைக்கு என்ன செய்து தீர்வாக அமைந்திருக்கிறது, தீர்வாக இருந்திருக்கிறது என்று அதை உணர்ந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நறுமையான சகோதரர்களை, சுமார் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஐரோப்பாவில் மட்டும் சுமார் ஒரு யூரோப்பில் மட்டும் ஒரு 6000 பேர் இவர் ஊடாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவருடைய தாவா சுமார் அந்த ஆப்பிரிக்காவுடைய சில பகுதிகளில் ஒரு 30 வருட தாவாவில் லட்சக்கணக்கானவர்கள் இவர் ஊடாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவருடைய தாயார் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து இவர் 2003 மரணிக்கிறார். 2005 தாயார் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அளவுக்கு சுபஹானல்லாஹ். அப்ப இவர் தாவா எடுத்து பாருங்க, அந்த இப்ராஹிம் என்பவருடைய அந்த முயற்சி அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, அந்த முயற்சியுடைய ஆரம்பம் எப்படி, எப்படி அவருக்கு நேர்வழி கிடைக்கிறது. அப்ப என்ன இதுதான், அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம் சொன்னா, சில பொழுதுகளில் நாம் சிலரோடு நட்பண்போடு நடந்து கொண்டு என்ன பயன், நாங்க என்ன முடிவு செய்யறோம்டா, நாம் சிலரோடு சிரித்து பேசி நற்குணமாக நடந்து கொண்டு என்ன பயன் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா அதில் மிகப்பெரிய பயனை வைத்திருப்பான். இப்ராஹிம் என்பவர் சாதாரண ஒரு மளிகை கடையை வைத்து நடத்தி ஒரு மனிதர், அவர் மரணித்து விட்டார். இவர் ஊடாக எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கடா. இவர்களுடைய நன்மையில் ஒரு பகுதி அவரை சேருமா இல்லையா நினைச்சு பாருங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். பலனை எதிர்பார்க்க கூடாது, பலன் ரப்பிடம் அல்லாஹ்விடம். நாம் நல்ல பண்போடு நடந்து கொள்கிறோம், நாம் ஒருவரும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல பண்பு அவர் இஸ்லாத்துக்குள் நுழைவதற்கு காரணமாக அமைந்து விட்டால் அது நமக்கு மிகப்பெரிய வெற்றி, அது நமக்கு மிகப்பெரிய வெற்றி அது. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இப்படியான அற்புதமான விஷயங்கள் நான் சில ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால இதே சவுதி அரேபியாவில் இந்த ராஜஸ்தான் ரஹீமாவுக்கு ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக சென்ற ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் தவா செய்ய வேண்டும் சிங்கள மொழியில் என்று என்னை அழைத்து சென்றார்கள். அப்ப நான் அங்கு போய் அங்கு உட்கார்ந்து அவர்களோடு பேசுகிறேன். அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள், ஆண் பிள்ளைகள். அதில் ஒருவருக்கு வந்து ஒரு மூத்த பையனுக்கு ஒரு 9 வயது அல்லது 8 வயது இருக்கும், சுமார் 9 அல்லது 8 வயது இருக்கும். அந்த பையனும் தனது தாயோடு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறான். அந்த அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னணியை நான் கேட்டபோது சுபஹானல்லாஹ், அவர்கள் சொன்ன அந்த செய்தி எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. என்னென்னு சொன்னால், அந்த 8 வயது சிறுவன் தான் அவனுடைய ஹிதாயத்துக்கு காரணம். அந்த 8 வயது பையன், அவர்கள் தான் அந்த இருவரையும் நரகத்தை விட்டு மீட்டிருக்கிறான், தாயின் தந்தை. அதாவது அந்த பையன் வந்து தமாம்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கல்வி கற்கிறார், அவரோடு உள்ள அந்த இஸ்லாமிய நண்பர்கள், அவர் பழகுவதெல்லாம் அந்த பையன் இஸ்லாமிய நண்பர்கள். அதனூடாக அவன் அந்த பையனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் கவரப்பட்டு எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீட்டில் மிக பிடிவாதமாக இருந்தது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்கின்ற அளவுக்கு மிக உறுதியாக. அதனால்தான் நாங்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நேர் வழியை எப்படியெல்லாம் கொடுக்கிறார், ஹிதாயத் எப்படியெல்லாம் கிடைக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இதற்கு காரணமாகி விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்றால் ஒரு அழைப்பாளர், நாம் இந்த தாவாவை செய்கின்ற போது நாம் மரணித்து விட்டாலும் நமது அந்த ஏடுகள் மூடப்படாது, நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பணிதான் அது, அவ்வளவு மகத்தான ஒன்று. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமுல்லாஹ் சொன்ன ஒரு கருத்து சொன்னார்கள், நீங்கள் அதாவது மௌனமான அழைப்பாளர்களாக மாறுங்கள், மௌனமான அழைப்பாளர்களாக மாறுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். எப்படி என்று அவரிடம் கேட்கப்பட்டது, அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அகலாக் நட்பண்புகளின் மூலமாக, உங்களுடைய நட்பண்புகளின் ஊடாக நீங்கள் மௌனமான அழைப்பாளர்களாக மாறுங்கள் இஸ்லாத்துக்கு, அப்படி சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நாம் நல்ல பண்போடு ஒருவருடன் நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதன் ஊடாக ஒருவருக்கு நேர்வழி கிடைக்கிறது என்றால் அது மகத்தான பாக்கியம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருடைய அந்த போர்க்களத்துக்காக படையை அனுப்புகின்ற போது அந்த படை தளபதி யாரு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய கையில் தான் கொடி வழங்கப்படுகிறது. என்ன சொன்னார்கள் அந்த நேரத்தில் படை தளபதி, அவரிடம் சொன்ன வார்த்தைகள் என்ன சொல்ல வேண்டும், இப்படி போரிட வேண்டும், அப்படி போரிட வேண்டும், அப்படித்தானே சொல்ல வேண்டும், ஒரு படை அனுப்பப்படுகிறது, சொன்ன வார்த்தைகள் ஃபவல்லாஹி லன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைரன் லக மின்ஹும் ரின்னம், அல்லாஹ் நீ சத்தியமிட்டு சொல்கிறேன், உன் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைக்குமாக இருந்தால் அது செவ்வகை ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறப்பானதாகும். அதான் சொல்லி அனுப்பினாங்க, நேர்வழி ஹிதாயத். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், இதில் நாம் உறுதியாக இருப்பதோடு ஏனையவர்களையும் நாம் இந்த இஸ்லாத்துக்குள் கொண்டு வருவதற்குரிய அந்த முறையில் நமது வாழ்க்கையை நாம் முன்மாதிரி மிக்கதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.